அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில உலகளவில் சிறப்பு மிக்க விளையாட்டாகவும் இந்தியாவின் தேசிய விளையாட்டாகவும் கருதக்கூடிய ஹாக்கி விளையாட்டை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த விளையாட்டுடைய வரலாறு, விதிமுறைகள், தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்கு, இளைஞர்களுடைய பங்களிப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து நம்மளுக்கு பல தகவல்களை இத்துறையில அனுபவமும் ஆற்றலும் கொண்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தாங்க நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக செஞ்சுக்கணும் சார்.
புதுகை வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். என்னுடைய பெயர் முனைவர் மா சுரேஷ்குமார், உடற்கல்வி இயக்குனர், கணேசர் கலை அறிவியல் கல்லூரி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை.
சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய விளையாட்டு அப்படின்னு சொன்னனாலே ஹாக்கி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார். இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டுடைய முக்கியத்துவத்தை நம்ம நேயர்களுக்கு புரியுற வகையில எப்படி சார் எடுத்து சொல்லலாம்?
முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு, இந்த வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஹாக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம இந்தியாவோட பாரம்பரிய விளையாட்டு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உலக அளவில் இந்த ஹாக்கி வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பல பதக்கங்கள், அதாவது அதிகப்படியான தங்க பதக்கங்களை பெற்றது நம்ம நாடாக தான் இருந்தது. ஸோ அந்த உண்மை பல பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த மூலியமாக நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். மொத்தம் 8 தங்க மெடல்கள் நம்ம வந்து இந்திய அணி வாங்கியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பல பிளேயர்ஸ் அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. உலகமே பார்த்து வியந்த தியான்சந்த் அப்படிங்கிறவர் தான் நம்ம இந்தியாவுடைய ஹாக்கி விசார்னு சொல்லுவோம், அதாவது ஹாக்கியோட தந்திரக்காரர்னு சொல்லுவாங்க. உலகமே பாராட்டப்பட்டது, உலகமே கண்டு நடுங்கிற ஹிட்லருடைய ஆட்சியில் கூட அவர் வந்து பாராட்டிட்டு போனார், தியான்சந்த் அவர் அப்படிங்கிற. ஸோ அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களை படைத்தது தான் நம்ம இந்தியா. இன்னைக்கு அவருடைய ஞாபகமாக தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 எல்லா வருடமும் தேசிய விளையாட்டு தினத்தை நம்ம நாடு முழுக்க அனுசரிச்சுட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்பீடு கேம் இது. ஆக்சுவலாக நாட் ஓன்லி ஸ்பீடு, நம்ம அதை தாண்டி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அதில் உள்ளார், அதாவது அதிகப்படியான அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து விளையாட முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்.
சார், இப்போ ஹாக்கி விளையாட்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ என் அடுத்தது என்னன்னா, ஆரம்ப காலத்துல வருவாங்கல்ல சார் விளையாட்டு வீரர்கள், அவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கும் போது முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள்லாம் என்னென்னங்க சார்?
எந்த விளையாட்டா இருந்தாலுமே அவங்களுக்கு அடிப்படை ரொம்ப முக்கியம். அடிப்படை இல்லாத வீரர்கள், அடிப்படை கற்றுக்காத வீரர்கள் யாரும் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் ஃபுல் அச்சீவ் போனதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்களேன், ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க, அப்புறம் தான் பைக் ஓட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலில் சொல்லக்கூடியது ஒரு பேசிக் ஃபிட்னஸ். இப்போ ஃபிட் இண்டியான்றதுக்குன்னு வச்சுங்க, இந்தியாவில் ஃபிட் இண்டியா இருக்குது. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அனைத்து மாணவர்களாகட்டும் அனைத்து உயிரினங்களுக்கும் கணக்கு வச்சுருக்காங்க வச்சுங்களேன். அதில் ஃபிட் இண்டியா மூமெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும், அவங்களால நடக்க முடியணும், ஓட முடியணும், உட்கார முடியணும். அது மாதிரி ஹாக்கியினுடைய இந்த மெயின் ஃபண்டமெண்டல் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ், உடற்தகுதி. உடற்தகுதி இல்லாமல் அவங்களால எந்த ஒரு கேமும் ஆட முடியாது. அது முக்கியமாக ஹாக்கி அப்படிங்கிறது இது வெரி வெரி ஹை இன்டர்மிட்டன் ஸ்போர்ட்ன்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான எனர்ஜி உறிஞ்சக்கூடிய ஸ்போர்ட். இது ஃபுட்பாலுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி வந்து அதிகப்படியான எனர்ஜியை உறிஞ்சக்கூடிய ஒரு கேம் ஆடினாலே அந்த ரெக்கவரி 2 நாள் நமக்கு ஆகும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பாலை தடுக்கிறது, எப்படி பாலை ட்ரிபிள் பண்ணுறது, எப்படி பாலை பாஸ் பண்ணுறது, இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அது போக மைதானத்தோட அமைப்பு எப்படி இருக்கும், விளையாட்டோட விதிமுறைகள்லாம் எப்படி இருக்கும். ஸோ ஆரம்ப காலத்தில் பயிற்சிக்கு நம்ம நேரம் தவறாமல் போயிட்டு வரணும். இது எல்லாமே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு சில அடிப்படை விஷயங்கள், அவருடைய உடற்தகுதி, அவருடைய பேசிக் ஸ்கில்ஸ், அதாவது ட்ரிப்ளிங், பாசிங், ஷூட்டிங், அது மாதிரி அவங்களுடைய நேரம் தவறாமல் பயிற்சிக்கு வர்றது, விளையாட்டு விதிமுறைகள், மைதானத்தின் அமைப்பு, மற்றும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒழுக்கம். இது எல்லாமே தான் அடிப்படையான விஷயங்கள் ஹாக்கி பிளேயர்ஸுக்கு.
சார், இப்போ ஒரு விளையாட்டு வீரருக்கு நம்ம அடிப்படையா என்னென்ன மாதிரியான தகவல்களை சொல்லணும் அப்படின்றத அருமையா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஒரு வீரருடைய உடல் தகுதி, அதுக்கப்புறமா மன உறுதியை எப்படி சார் நம்ம மேம்படுத்தணும்?
அது ரொம்ப, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாக்கி விளையாடுறவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வேகப்பயிற்சி ரொம்ப தேவைப்படுது. அப்போ ஒரு வேகப்பயிற்சி தேவைப்படும் பொழுது அதோட தசை வலிமை பயிற்சியும் தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் அவருடைய உடல் தகுதி வந்து மேம்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதியை நாம் வந்து ரொம்ப அமைதியாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் நம்ம அவங்களுக்கு உருவாக்கணும். அதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு, நிறைய ட்ரைனிங் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். யோகா, மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்களுக்கு உருவாகும். ஒரு கோல் கீப்பர் எப்படி பாலை சேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு செகண்ட், ஒரு செகண்டில் அந்த ஆப்போனண்டோட ஸ்டிக் எங்கே வைக்கிறாங்க, அவனோட கண் எங்கே இருக்கு, அந்த பிளேயர்னுடைய பாடி பொசிஷன் எங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒருத்தர் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால முடிவு எடுக்க முடியும். ஸோ உடல் தகுதி அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட பயிற்சி மூலியமாக நாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி மன உறுதி அப்படிங்கிறது அதே திட்டமிட்ட பயிற்சி மூலியமாக நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம்.
சார், இப்போ எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலுமே சரி, நம்ம தினசரி இதை தான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு அட்டவணை போட்டு வச்சிருப்போம் சார். அந்த வகையில் ஹாக்கி விளையாட்டில் வந்து என்னென்ன மாதிரியான அம்சங்கள் சார் இருக்கு?
ஹாக்கின்னு எடுத்துட்டீங்க, பொதுவாகவே ஒரு ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுக்கு நாள் வேறுபடும். ஒரே திட்டங்கள், ஒரே மாதிரியான திட்டங்கள் எப்பயுமே இருக்காது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி திட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும், டோர்னமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் பாடிக்கு வந்து வெப்பத்தை ஊட்டக்கூடிய, அதாவது வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அந்த எக்ஸசைஸ் மூலியமா நம்ம பாடிஸ் இருக்கிற எல்லா மசில்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதை நம்ம செஞ்சு ஆகணும். பல பேர் மறந்துடுறாங்க அதில். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக பாடி வந்து வெப்பமடையும் பொழுது அந்த சதி, அந்த தசைகள் எல்லா ட்ரைனிங்க்கும் ஏற்ற மாதிரி அது வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் டவுன்னு சொல்லுவாங்க. எந்த மசில்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணமோ திரும்ப நாம அதை ரிலாக்ஸ் பண்ணணும். இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயமா இருக்குது, இல்லாட்டி பிளேயர்ஸுக்கு வந்து இன்ஜுரி வர ஆரம்பிச்சிடும். இந்த இந்த டெய்லி ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி மந்த் எந்த ஷெட்யூலாக இருந்தாலும் இந்த ரெண்டு இதுவும் கண்டிப்பாக வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான பயிற்சி கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு வந்து மோனோட்டோனஸ் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். ஒரே மாதிரி இருந்த ஒரு சின்ன சலிப்புத்தன்மை அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் வேக பயிற்சி, ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், மற்ற ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மேட்சஸ், வேற ஒரு நாள் அவங்களுடைய சொந்த உடற்தகுதியை அவங்களே பரிசோதிக்க சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நான் போன வாரம் என்னால் வந்து இவ்வளோ புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சது, இந்த வாரம் புஷ்அப் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்பொழுது பிளேயர்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சார், இப்போ இளம் வீரர்களை ஊக்கப்படுத்த நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்னென்னங்க சார்?
ஒரு பயிற்சியாளராக பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை தாங்க ஃபர்ஸ்ட்டு, அவனுக்கு வந்து நம்பிக்கை முதல்ல கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கத்துவாங்க வெளியே இருந்து, ஏன் கோல் மிஸ் பண்ணீங்க, இப்படி போ அப்படி போ அப்படின்ட்டு. இது இட் ஹேப்பன்ஸ், நம்ம இந்தியன் பிளேயர்ஸே விளையாண்டா கூட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கும். இப்போ சமீபமாக ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது, எவ்வளோ கோல் மிஸ் ஆகுது, எவ்வளோ கோல், எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்குது, பட் அவங்களாம் டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ், அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அவங்க. ஸோ முதல்ல இந்த இளைஞர்கள், அதாவது மாணவர்களுக்கு இன்னைக்கு சூழலுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறாங்க, பொறுமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. முதல்ல அவங்க நம்பிக்கையை கொடுக்கணும், அவனுடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும், அதை அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் எந்தெந்த தவறுகள் செய்கிறானோ அதை குறை கூறக்கூடாது. நம்ம வந்து அதை தவறாக சொல்லாமல், இல்லை நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க, திரும்ப பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம எப்படி சரி செய்யணும்னு நம்ம பார்க்கணுமே வழியே, அதை நம்ம குறைய சொன்னோம் அப்படின்னா அவங்களால வந்து அதுக்கு மேலே இதாக போக முடியாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவினுடைய சிறந்த ஹாக்கி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பல்ஜித் சிங், திலீப் டிர்கி, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி இந்தியன் பிளேயர், இந்தியன் பிளேயராக வந்து அவங்க ரொம்ப ஹை லெவல் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. என்றைக்குமே வாழ்க்கை வரலாறுகள் தான் மற்றவங்களை புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள நம்ம விதைக்கணும், அவனுக்கு ஒரு இலக்கு நம்ம கொடுக்கணும், இந்த வருஷம் இதை பண்ணணும், இந்த டோர்னமெண்ட்டு, இந்த இலக்கு. ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்கள் அனைவரும் ஊக்கமாக தான் இருப்பாங்க.
சார், இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். நம்ம எத்தனை போட்டிகள் விளையாண்டிருந்தாலும் சரி, எத்தனை வாட்டி ஜெயிச்சிருந்தாலும் சரி, அடுத்த ஒரு போட்டிக்கு தயாராகும் போது அந்த மாணவராக இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மன ரீதியாக ஒரு பதட்டமும் பயமும் ஏற்படும் சார். அதை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்?
ஆக்சுவலாக பயம் தான் சொல்லுவோம். பயம் என்ன பயம் அப்படின்னா, இவ்வளோ நாள் ஜெயிச்சிட்டோம் தோத்துருமோ அப்படிங்கிற பயம், இல்லை எதிரணியினுடைய கணிப்பு, ஓ பெட்டர் டீம், 10 வருஷம் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற இந்த மெயின் மெயின் இந்த பயம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் எல்லாருக்கும் மனசுலயுமே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க. அதாவது முன்கூட்டியே நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது, அது நம்மளோட மைண்ட்ல என்ன போடலாம் அப்படிங்கிறது. இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வெற்றியை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆடவே கூடாது. நம்மளுடைய ஆட்டத்தை எப்படி பெட்டரா வெளிப்படுத்தணும், இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியும், என்னால எக்ஸ்ட்ரா என்னோட டீமுக்காக எப்படி உழைக்க முடியும், என்னால என்ன கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ அப்படி நினைச்சாங்க அப்படின்னா 11 பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆட் ஆகும் பொழுது எந்த டீமா இருந்தாலும் அதை வெற்றி பெறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நான் நல்லா விளையாடணும், என் டீமுக்காக என்னோட முழு பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் அவங்க எண்ணத்தை மாத்திக்கலாம்.
நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுல பல சவால்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் சார் தாண்டி வந்திருப்போம். அந்த வகையில ஒரு பயிற்சியாளரா நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்னங்க சார்?
முக்கியமா நேரம், நம்ம நினைக்கிற நேரத்துல மாணவர்கள் கொண்டு வர முடியாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டப்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் எதுக்கு விளையாடணும்னு சொல்லுவாங்க. மோரோவர் ஹாக்கிங்கிறது கையில ஒரு 737 கிராம்னுடைய ஸ்டிக் இருக்குது. ஸோ அதை நீங்க வச்சு ஒரு ராங் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தவறான ஒரு ஹிட் கையிலேயே கொல்லப்பட்டதுன்னா நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஒரு சில பாதிப்புலாம் இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு, பெற்றவங்களுக்கு புரிய வச்சு, மாணவர்களுக்கும் புரிய வச்சு அது கொண்டு வர்றது கொஞ்சம் நம்ம சவாலாக தான் இருக்குது. ப்ளஸ் மோரோவர் அவங்களுடைய ப்ராக்டிஸ் டைம், அந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான நேரம் தான். இடம், இது கொஞ்சம் பெரிய ஃபீல்டு. ஒரு சின்ன சின்ன கேம் கபடி கொஞ்சம் சின்ன இடம் இருந்தாவே போதுமானது, இது கொஞ்சம் பெரிய கேம், ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டராக தேவைப்படும். அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய இடம் நம்ம இருக்கிறது அது அடுத்த சவாலாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாலே கொண்டு வந்துடலாம்.
சார் இப்போ இந்தியாவில் இந்த ஹாக்கி விளையாட்டு வந்து தற்போது நிலை எப்படி சார் இருக்குது?
நான் சொன்ன அந்த கடந்த ஒலிம்பிக் ஆண்டுகள் 1928 ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வீழ்ச்சி தான். அது காரணம் வீழ்ச்சி கிடையாது, மற்ற நாடுகள் மேலே நாடுகள் நம்மளோட தாண்டி போயிட்டாங்க, அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. திரும்ப நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டெக்னிக்கை நாமளும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 10 வருடமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாக்கியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக் 2024 ஒலிம்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் அணி மென் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க, விமன் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் 4th வந்திருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நடக்கிற ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஹாக்கியோடைய ஆல் எல்லா லீக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் ஒரு டாப் பிளேஸில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் அந்த ரீசன்ட் டெக்னாலஜி நமக்கு இப்போ நிறையா கிடைக்கிறதுனால அவங்களால ஈஸியாக வந்து இது பண்ணி போக முடியாது. ஸோ இன்னைக்கு ஸ்டில் இனி வரணும், நமக்கு பிரான்ஸ் பத்தாது, திரும்ப நம்ம கோல்டு தான் தேவை. இன்னும் தன்னம்பிக்கை இழக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஹாக்கி அணி, இந்தியா ஹாக்கி அணி கண்டிப்பா இன்னும் வருகின்ற காலங்கள்ல முதலிடத்தை கண்டிப்பா பிடிக்கும்.
சார் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க ஹாக்கி விளையாட்டு வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும், மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து என்னென்ன மாதிரியான செயல்கள் செஞ்சா சார் நல்லா இருக்கும்?
ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு, இந்த ரெண்டு பிரிவுலையுமே இப்ப SDIT சாய் சென்டர் ரொம்ப சிறப்பாக செயல்படுது, அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம், இந்த ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாடர்ன் உள்தரைன்னு சொல்லுவோம், அந்த சர்ஃபஸில் விளையாடுகின்ற பொழுது அதனுடைய தன்மை டிஃப்ரெண்ட்டு. நம்ம நார்மல் மட்கோட்டு மண்ணில் விளையாடும் பொழுது அதோட தன்மை டிஃப்ரெண்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் அந்த கிரவுண்ட்ஸ் ஒன்று அதிகமாக வரணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒன்று வரணும் அப்படிங்கிறது தான் கடந்த 5 வருடங்களாக ஒரு ஹாக்கி பிளேயர்ஸால கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, எக்கனாமி ரொம்ப ரொம்ப அதிகம் அதில். ஸோ அந்த விஷயங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்திய அணியில் அதிகப்படியான பிளேயர்ஸ் இங்கிருந்து போவாங்கிறதுல எந்த அச்சமும் கிடையாது.
சார் இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டு விளையாடுவதற்காக கிராமப்புறங்கள்ல இருந்து இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு சார் இன்ட்ரெஸ்டோட வர்றாங்க, அப்படி வர்றவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குதுங்களா சார்?
கிராமப்புற மாணவர்களுக்கு திறமைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, அது இயற்கையாகவே அவங்க வந்து அவங்க அப்படி படைக்கப்பட்டிருக்காரு. அவங்க இருக்கிற இடம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க செய்கிற வேலை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கிராமத்தில் இருக்கிற பிளேயர்ஸுடைய திறமைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சமமான வசதி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த கேம் கொஞ்சம் காஸ்ட்லியான கேம். ஒரு ஷூ எக்ஸ்ட்ரா வாங்கணும், ஒரு ஷின் பேட் எக்ஸ்ட்ரா வாங்கணும், ஸ்டிக்கு உடஞ்சா திரும்ப வாங்கணும். இதெல்லாம் தாண்டி அவங்களால அவங்க ஊர்லேருந்து கிளம்பி இங்கே டைமுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது இன்னும் இப்பயுமே கேள்விக்குறிப்பேன். காலை 8 மணி ஒரு 6:30 மணிக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேயர்ஸால் அவங்க வீட்டிலேருந்து வரதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இன்றைக்குமே அந்த ஒரு மைனஸ் அங்கே இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று நியூட்ரிஷியன், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம இதாக தான் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் வருகின்ற காலங்களில் அவங்களுக்கு கல்வி உதவி, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன், கொஞ்சம் பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க அப்படின்னா, நம்ம அரசு மனசு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வருகின்ற காலங்களில் கிராமப்புற டவுனில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலாக கிராமப்புற பிளேயர்ஸும் கரெக்டாக வந்துடுவாங்க.
சார், இப்போ இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வந்து ஹாக்கி பயிற்சிகளை என்னென்ன மாற்றங்களை சார் ஏற்படுத்தியிருக்குது?
இந்த டெக்னாலஜி இல்லைன்னா எந்த கேமுமே இல்லைங்க. ரீசெண்டாக இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ மெயினாக நான் நீங்கள் ஒரு மேட்ச் நடந்தால் பார்ப்பீங்க, ஒரு ரெண்டு பேருக்கு வந்து லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது பல பேருக்கு என்னன்னு தெரியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் அனாலிசிஸ், ஒரு பிளேயர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறான், எந்த டைமில் பண்ணுறான், எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது ஒரு மெயின் டெக்னாலஜி. இந்த வீடியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது மெயின் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தவறை கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி அவரோடைய எங்கே இஷ்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை ஹார்ட் ரேட்டில் ஓடுறான்னு சொல்லி கையில் அந்த ஜிபிஎஸ் கருவி பொறுத்து பொறுத்தன மட்டும் போதும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அவர், அந்த பிளேயரால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் த நியூ டெக்னாலஜி.
சார், இப்போ பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள் ஹாக்கி விளையாட போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி சார் அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்?
பெற்றோர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும் அவங்கள பாராட்டக்கூடாது. அவங்க தோல்வியை கண்டிப்பாக வந்து தவறாக அவங்களுக்கு சித்தரிக்கூடாது. ஏன்னா வெற்றி வந்து எப்படி வெற்றி ஒரு பிளேயரை ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணுதோ, அதே மாதிரி தோல்விங்கிறது அந்த பிளேயரை அப்படியே மைனஸ் ஆகும், அப்படியே டிமோட்டிவேட் ஆகும். ஸோ பெற்றோர்கள் ஆதரவு கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு இருக்கணும். படிப்பை போலவே விளையாட்டுன்னு சொல்லி அவங்க ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுருக்கணும். படித்தா மட்டும் பத்தாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ படித்தா மட்டும் போதும் விளையாடணும் சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வரணும். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே ஈக்குவல் முக்கியம் விளையாட்டு. இந்த ரெண்டுமே நாம் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை தாண்டி ஒரு ஒழுக்கம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா தன்னம்பிக்கை வளர்த்த முடியும் அப்படின்னா அது விளையாட்டு மூலமாக தான் அதிகமாக வளர்த்த முடியும். படிப்பு மூலியமாக வளர்த்துறத விட அவனுக்கு ஒரு ஒழுக்கம் வர்றதை விட விளையாட்டு மூலியமாக தான் அவனுக்கு ரொம்ப ஒழுக்கம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை பெற்றோர்கள் அவங்களுடைய பசங்களுக்கு புரிய வச்சு அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள செயல்படுத்தணும்.
சார், இப்போ ஒரு ஹாக்கி விளையாட்டு பயிற்சியாளரா நீங்க வந்து இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னவா சார் இருக்கும்?
இளைஞர்கள் எப்பயுமே ஷார்ப்பானவங்க. ஒரே விஷயம்தான், எந்த ஒரு வெற்றியும் ஒரே நாளில் கிடைக்காது. நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது, நம்ம சீனியர்ஸ், இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே. அதுக்கு முக்கியமானத கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கம் கொஞ்சம் உழைப்பு, இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேலே வரலாம். இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, விளையாடும் போது கூட செல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு ஒழுக்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸும் கண்டிப்பாக வருங்கால இந்தியாவினுடைய ஒரு பிளேயராக தான் வருவாங்க, ஒரு வாகனம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட வாழ்த்து.
சார், இப்போ இந்த ஹாக்கி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல நம்ம எத்தனாவது இடத்துல சார் இருக்கோம்?
ஒலிம்பிக்ல பார்த்தீங்க அப்படின்னா இடம் தரவரிசைன்னு அதில் நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd இருக்கிறோம் ஆண்கள் பிரிவுல.
நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாக்கி விளையாட்டை பற்றி நமக்கு பல தகவல்களை ரொம்பவே பொறுமையாகவும் எளிமையாகவும் எடுத்து கூறியிருக்கிறாங்க. சார், இந்த தருணத்துல புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார்.
முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றி. என்னை உருவாக்கிய ஆசன்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.